நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். மாசு கட்டுப்பாட்டு சோதனை நடக்கும்போது மாசின் அளவை குறைத்து காட்டும் மென்பொருளை தாங்கள் தயாரித்த 11 மில்லியனுக்கும் அதிகமான கார்களில் பொருத்தியதை ஜெர்மனியின் கார் நிறுவனமான வால்ஸ்வோகன் ஒப்புக்கொண்டுள்ளது. வால்ஸ்வோகன் நிறுவன பங்குகளின் விலையில் இன்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்களின் அடிப்படையில் வேறு சிலவற்றின் பங்குகளும் வீழ்ச்சி கண்டுள்ளன. வால்ஸ்வோகன் கார்களின் புகை வெளியேற்ற தரவுகள் குறித்து தாமும் புலனாய்வு செய்யப்போவதாக தென்கொரியா அறிவித்துள்ளது.
ஐரோப்பாவில் அகதி தஞ்சம் கோரி வந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்களை வேறு இடங்களில் குடியேற்றும் ஐரோப்பாவின் திட்டம் தற்போதைய நெருக்கடியை தீர்க்க போதுமானதாக இருக்காது என்று ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு எச்சரித்திருக்கிறது.
We believe this may be the last opportunity for a coherent European response.
அந்த அமைப்பின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான மெலிசா ஃபிளமிங் இவர்களை மீள் குடியேற்றும் நாடுகளில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இவர்களின் மீள் குடியேற்றம் பயன் தராது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கிரேக்கத்தை அவர் இது தொடர்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தினந்தோறும் 3,000 முதல் 5,000 குடியேறிகள் வரை கிரேக்க தீவான லெஸ்போசிற்கு வந்து சேர்வதாக அங்கு செயற்படும் நிவாரண அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த கடல் பகுதியில் நிலவும் கடுமையான காற்றின் காரணமாக துருக்கியிலிருந்து படகு மூலம் பயணம் மேற்கொள்வது அபாயகரமானதாக இருக்கின்ற போதிலும் இந்த பயணத்தை அவர்கள் துணிந்து மேற்கொள்வதாக நிவாரண அமைப்புகள் கூறுகின்றன. திங்கட்கிழமை மட்டும் 4,000 புதிய குடியேறிகளை லெஸ்போஸில் இருக்கும் பிரதான முகாமில் பதிவு செய்துள்ளதாக அந்த தீவில் இருக்கும் ஐநாவின் அகதிகளுக்கான ஆணையத்தின் பிரதிநிதி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக ரப்பர் படகுகள் குடியேறிகளை ஏற்றி வந்து கொண்டிருப்பதாகவும் மோசமான காலநிலையால் அப்படகுகளில் வருபவர்கள் கடலில் வைத்தே காப்பாற்ற வேண்டியுள்ளதாகவும் லெஸ்போஸ் தீவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பர்கினோ பசோவில் கடந்த நாட்டின் இராணுவத்திற்கும் அதிபர் படைக்கும் இடையில் மோதல் நீடிக்கிறது. கடந்த வாரம் இராணுவ சதிப்புரட்சியின் மூலம் நாட்டின் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியிருக்கிறது. கிளர்ச்சி படைகளின் தலைவர் ஜெனரல் டயன்ட்ரோ தமது முயற்சியில் இருந்து பின்வாங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.
Si vous voulez le désarmement, le point le plus important, c'est le désarmement.
தற்போது நடந்து கொண்டிருக்கும் பிராந்திய சம்மேளனத்தின் கிளர்ச்சி படைகளின் தலைவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தாம் காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஆப்கானிஸ்தானில் இராணுவ காவலனுக்குள் நுழைந்த தாலிபான் தீவிரவாதிகள் 10 படையினரை கொலை செய்துள்ளனர் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் வடமாகாணமான ஜவ்ஜானில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இராணுவத்தைச் சேர்ந்த சிலரின் உதவியுடன் அரச படையினருக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்கள் சமீப காலமாக அந்த மாகாணத்தில் அதிகரித்துள்ளன.
ஏமேனில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு கட்டாயமாக விரட்டப்பட்ட ஏமேனிய அதிபர் அப்துல் ரதா மன்சூர் ஹதி தெற்கு நகரான ஏடனுக்கு முதல் முறையாக சென்றிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூயார்க்கில் நடக்கவிருக்கும் ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்வதற்கு முன்பாக அவர் முஸ்லிம்களின் ஈத் அல் அதா விடுமுறைகளை ஏடனில் கழிக்க விரும்புவதாக கூறப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடமிருந்து 250 கோடி டாலர் செலவில் 37 இராணுவ ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்குவதற்கு அந்நாட்டின் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தன்னுடைய சோவியத் கால பழைய வானூர்திகளுக்கு மாற்றாக அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் 22 சீனுக் ரக ஹெலிகாப்டர்கள் 15 இந்தியா புதிதாக வாங்கவுள்ளது.
உலகெங்கிலும் இருந்தும் பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் புனித ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். புனித நகரான மெக்காவை மையமாக வைத்து நடத்தப்படும் இந்த சடங்கு இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். ஏறக்குறைய 20 லட்சம் முஸ்லீம்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில்தான் சமீபத்தில் ஒரு பள்ளிவாசல் மீது பெரும் கட்டுமான கிரேன் விழுந்து நொறுங்கியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.